திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
தானென்று அவனென்று இரண்டாகும் தத்துவம், தானென்று அவனென்று இரண்டும் தனில் கண்டு, தானென்ற பூவை அவன் அடி சாத்தினால், நானென்று அவன் என் கை நல்லது ஒன்றன்றே அப்படின்னு சொல்றார். சீவனும் சிவனும் ஆகிய ஞாதொரு ஞேயம், அதெல்லாம் அறிந்து நான் என்பதே இல்லாம திருவடியை சார்ந்தால் வேற்றுமை உணர்வு வராது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த ஞாதொரு நேயங்களை ஞாதாவானவன் தன்னில் கண்டு தன்னை வந்து சிவபெருமான் திருவடிக்கண் செம்பூவாக சாத்தி வழிபட வேண்டும். அப்படி அனுபவித்து கிடந்தாலன்றி வேறாக அறிதல் நல்லதன்று என்று அழகாக அந்த பாடல் உணர்த்துகிறது. தத்துவம் என்ற சொல் வந்து சைவ சித்தாந்தத்துல பல இடத்துலயும் வருகிறது. அப்படின்னா உண்மை பொருள்னு அர்த்தம். தான் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல ஆன்மாவை குறிக்கிறது. அவன் என்பது சிவத்தை குறிக்கிறது. அப்ப இரண்டாக இப்படி அறியப்படுதல் வந்து பசுபாசங்களோடு கூடிய வழி. அதனால தானென்று அவனென்று தத்துவம் இரண்டாகும் அப்படின்னு சொல்றார். ஆன்மா தன்னையும் கண்டு தலைவனையும் தம்முள் காணுதல் வேண்டும். அதனால தனில் தானென்று அவனென்று இரண்டும் கண்டு அப்படின்னு அடுத்தால சொல்றார். தான் என்ற பூ அப்படின்னு அழகா அடுத்தால சொல்றார். ஆன்மாவாகிய நான் என்ற பூ வந்து அத வந்து சீவ மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜீவனை வந்து மலராக உருவகித்ததால் இறைவன் திருவடியை வந்து, ஏன்னா அந்த மலரை எங்க போடுவோம், இறைவன் திருவடியில, அதை அர்ச்சிக்கக்கூடிய இடமா காட்டுறார். அப்போ அந்த மலர ஆன்மாவை வந்து மலரா சமர்ப்பிக்கணும்னா என்ன அர்த்தம்னா, அகங்கார சமர்ப்பணம் செய்து அந்த திருவடியில் அடைக்கலம் புகுந்தவர்கள் நான் அவன் அப்படிங்கிற வேறுபாட்டு உணர்ச்சி எய்தார் என்று மிக அழகாக சொல்லுகிறார். அப்ப இறைவனோட அருள் இருந்தால் என்னவெல்லாம் நமக்கு சித்திக்கும் என்று மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு உணர்த்துகிறார். இப்போது இதே கருத்தை நமக்கு திரு உந்தியார் சிவஞான போதத்துக்கும் முந்தியது. அந்த திரு உந்தியார்ல திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளியது. வீட்டில் இருக்கிலேன் நாட்டிலே போகிலேன் அப்படின்னு சொல்லும் போது கூட்டில் வாழ் சாத்தி நின்று உந்தி வர அப்படின்னு சொல்றார். இல்லறம் துறவரத்துல புகுந்து அலைஞ்சு திரிந்தாலும் ஞானம்ங்கிற வாழ உயிரின் பாதுகாப்புக்கு துணையாக கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அது நமக்கு ரொம்ப முக்கியம் என்று நாம பாக்குறோம். அது போல திரு கழிற்றுப்படியார், அதுல வந்து ஒரு அருமையான ஒரு பாடல், அதாவது தம்மில் சிவலிங்கம் கண்டு அதனை தாம் வணங்கி தம் அன்பால் மஞ்சனனை தாமாட்டி தம்மை ஒரு பூவாக்கி பூ வழியே பூ அழியாமல் கொடுத்து பூசித்தால் ஓவாமை என்றே உளன் என்று சொல்லுகிறார். இந்த கருத்து அப்படியே வருது பாருங்க. அந்த அதாவது தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமின்னு சொல்லிட்டு திருமந்திரம் வந்து தோத்திர நூல் தான், ஆனா அதுல நிறைய சாத்திர கருத்துக்கள் பொதிந்திருக்கும். எல்லா பொதுவா திருமுறைகள் எல்லாவற்றிலுமே பொதிந்து இருக்கும் என்றாலும் இந்த திருமந்திரம் வந்து தோத்திரத்தில் சாத்திரம் என்று போற்றப்படுகிறது. அப்போ தம்மில் சிவலிங்கம் கண்டு இல்லையா, உயிரில் சிவ வடிவமாகிய ஞானத்தை கண்டு வணங்கி சிவபெருமானுக்கு என்ன கண்டாச்சு, வணங்கியாச்சு, அப்ப என்ன செய்யணும், அவருக்கு அன்பு அப்படிங்கிற அன்பே மஞ்சன நீ பூசை கொள்ள வாராய் பராபரமே சொல்வார் இல்லையா நம்முடைய தாய்மான சுவாமி. அது மாதிரி அன்புங்கிற நீரால திருமஞ்சனம் ஆட்டி ஆன்மாவை அவருக்கு ஒரு வாடாத மலராக சமர்ப்பித்து, அதாவது சாத்தி வழிபட்டால் மீண்டும் உடல் எடுக்கக்கூடிய பிறவி அருண் என்று சொல்லுகிறார். அப்ப பிறவி அறுக்கணும்னா இது வரைக்கும் பதிகம் வந்து வாடா மலர்கள் வாடா மாலை, ஒரு பாடல் வந்து ஒரு மாலை. இப்ப நம்ம ஒரு பதிகம் பாடி வழிபட்டோம்னா இறைவனுக்கு ஒரு 10 மாலைகளை சாத்தி, வாடாத மாலைகளை சாத்தி வழிபட்டது போன்றது. தினம் 50 பாடல் படிக்கணும்னா 50 மாலை சுவாமிக்கு சாத்திர பலன் தரும் என்று நாம் நினைக்கிறோம். அது ஒரு பக்கம். இப்போ ஆன்மாவையே மலராக சமர்ப்பிக்கணும் சுவாமி திருவடியில. நான் படிக்கிறேன், நான் நினைக்கிற இந்த உணர்வே நமக்கு இருக்கக்கூடாது. இதையே ஒரு மலராக இறைவன் திருவடியில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு அருமையான ஒரு ஆன்மா பக்குவம் பெறுவதற்குரிய ஒரு நிகழ்வை நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆக மிக அழகாக திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார் போன்றவற்றில் இதனுடைய கருத்துக்கள் பொதிந்திருப்பதை நாம் பார்த்தோம். வைச்சனவாறு ஆறு, வைச்சனவார் ஆறு ஆறு மாற்றி எனை வைத்து மெச்ச பரந்தன் வியாத்துவ மேலிட்டு நிச்சயமாக்கி சிவமாக்கி ஞேயத்தால் அச்சங்கெடுத்தன்னை ஆண்டனன் நந்தியே அப்படின்னு சொல்லி எப்படி இறைவன் நம்மை ஆட்கொள்கின்றார். என்னுடைய குருநாதனாகிய சிவபெருமான் ஜீவனுக்காக உயிர்களுக்காக உபகாரமாக நியமித்த 36 தத்துவங்களையும் அகற்றி உபகாரத்துக்கு தான் படைச்சாருனாலும் அப்புறம் அதெல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டுமல்ல, அதெல்லாம் அகற்றி என்னை நிலைத்திருக்க செய்து உலகமே மெச்சும்படியாக சிவபரம்பொருளின் வியாபகம் தலை தூக்க செய்து அந்த அனுபவம் எனக்கு என்றும் உளதாக்கி இல்லையா அறியப்படும் பொருளாகிய சிவத்திடம் விளையக்கூடிய அச்சத்தை போக்கி என்ன. நமக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கு சுவாமி கிட்ட, நம்ம கிட்ட நிறைய பக்குவமின்மை இருக்கிறதுனால நமக்கு அவரை பார்த்தோன்னே அச்சம் இருக்கு. ஆனா அந்த அச்சத்தை எல்லாம் நீக்கி என்னை ஆட்கொண்டார் என்று சொல்கிறார். அப்ப தத்துவ தாத்வீகங்களை எல்லாம் களைந்து சிவத்துவ வியாபகத்துக்குள்ள என்னை அடக்கி தாமாக செய்கிறார் இல்லையா. அதுதான் சுவாமி நமக்கு செய்யக்கூடிய பெரிய விஷயம். ஆன்மாக்கள் அவ்வப்போது வேற வேற உடல் தாங்குகிறது. அப்படிதான் 84 லட்சம் அப்படின்னு பாக்குறோம். அந்த அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் சொன்ன மாதிரி அந்த வினைக்கு ஈடாக அந்த உடலும் கிடைக்குது. அந்த உடலுக்கு ஏற்ப அந்த வினை போகங்களை தூக்கி அதாவது ஒரே வீட்டுல பிறந்தாலும் எல்லாருடைய அனுபவமும் ஒண்ணு போல இருக்காது. அந்த அனுபவங்களை எல்லாம் தூக்கணும், வினை போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தத்துவங்களோடு கூடியிருக்கின்றது ஆன்மா. அப்ப அவற்றை நீக்கி ஆண்டான் அப்படின்னா வைச்சன ஆறாறும் மாற்றி அப்படின்னு இந்த வச்ச பொருள் நமக்கு அந்த மாதிரி இங்கே வச்சங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஆறாறும் அப்படிங்கறது ஆக பேரா எதை குறிக்கணும்னா 36 தத்துவங்களை குறிக்கிறது. அது நமக்கு தெரியும், ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவம் 5. இப்ப இவற்றையெல்லாம் மாற்றுதாரு அப்படின்னா என்ன அர்த்தம், தத்துவ சுத்தி. உண்மை நெறி விளக்கத்தை சொல்றாருல்ல கசகாரியம், அது மாதிரி தத்துவ சுத்தியை தருதல். அப்ப தத்துவங்களோட கூடி இருக்கும்போது இது என்ன பண்ணுது, மாயத்துல அழுந்தி கிடக்கும், அதை பிரித்து அதிலிருந்து பிரித்து தான் தானாக வைத்து இல்லையா நம்மை ஆன்மாவை சிவமாக்குகின்றார். இப்போ எல்லா இடத்துலையும் எங்கும் என்றும் ஒரு சேர பறந்து இயங்கக்கூடிய பறந்து இருக்கக்கூடிய இயங்குவன நிற்பன இல்லையா, எல்லாவற்றையும் தனக்குள்ள அடக்கி தாம் வியாபகமா இருக்கிறது அதுதான் அந்த சிவத்துவ வியாபகம். அதுக்குள்ள ஆன்மா வியாபியமா அடங்கியிருக்கும். அந்த வியாபகத்துக்குள்ள சிவ வியாபகத்துக்குள்ள ஆன்மாவானது வியாபியமாக அடங்கி இருக்கும். பரந்தன் வியாத்துவம் மேலிட்டு அப்படின்னு சொல்றார். இது எல்லாரும் போற்றப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால மெச்ச மேலிட்டு மெச்சறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள, ரொம்ப பாராட்டுறது புகழ்றது. அப்ப ஆன்மா வந்து சிவத்துவ வியாபகத்துக்குள்ள அடங்கி இருப்பதுனால இந்த நிலை வினைவயத்தாலும் வாசனையினாலும் பரிபாக நிலைக்கு ஏற்ப பிரியவும் கூடவும் செய்யும். அதனால நிச்சயமாக்கி, நிச்சயம்னா உறுதி. அப்ப இந்த உயிரானது இந்த வியாபகத்துக்குள்ள அடங்கிதானே இருக்கு. அதனால பாலோட கலந்த நீர் வந்து பால் ஆகுற மாதிரி சிவத்தோட கலந்து இருக்கிறதுனால சிவமே சிவமாக்கின்னு சொல்றார். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்டன்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி. அப்ப ஞேயமே தானாதலால் என்ன வரும், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை இல்லையா என்று அப்பர் சுவாமி சொல்வது போலையும், அச்சம் கெடுத்தென்னை ஆண்டான் என்றும், அச்சம் இலர் பாவம் இலர் கேடும் இலர் அடியார் என்றும் திருமுறைகள் எல்லாம் பறைசாற்றக்கூடிய அந்த தேவாரங்களில் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இந்த திருமந்திர பாடலில் பொதிந்து இருக்கிறது என்று அழகாக நாம் உணர முடிகிறது. அப்ப ஞேயத்தால் ஞாதுருவுக்கு அச்சம் அகல்கிறது, ஆனந்தம் ஆகிறது, அப்ப ரெண்டு விளைவுகள் கிடைக்குது அப்படின்னு அழகாக உணர்த்தி இருக்கிறார். முன்னை அறிவறியாத அம்மூடர் போல் பின்னை அறிவறியாமை பேதித்தான் தன்னை அறிய பரனாக்கி தச்சிவ தென்னை அறிவித்து இருந்தனன் நந்தியே என்று சொல்லுகிறார். பெத்த காலம் முக்தி காலங்கள்ல இறைவன் எங்கனும் ஆன்மாக்களுக்கு இது நமக்கு தெரியவே செய்யாது. பெத்த நிலையில நம்மளையே நமக்கு தெரியாது, முக்கிய நிலையில நம்மள மறந்துடுவோம். ஆனா அப்ப என்ன நடக்குங்கிறத இது போன்ற ஞானிகள் தம்முடைய அனுபவத்தால் நமக்கு உணர்த்துகின்றார்கள். இப்ப பாசபந்தங்கள்ல கட்டுண்டு உண்மை ஞானத்தை, அதாவது அந்த உண்மை ஞானம் ஒண்ணு அப்ப இருக்காது. அப்ப பதிய உணராம மூடர் போல கடந்த என்னை, அதான் பெத்த நிலையில் கடந்தது, ஒரு ஜடப்பொருள் மாதிரி, ஒரு சித்து பொருள் மாதிரி இல்லாம ஜடப்பொருள் மாதிரி இருந்த என்னை சித்தமல மறுவித்து சிவமாக்கின்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி. அதாவது நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனை அப்படி கடந்துட்டேன். சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேருமன்னு எனக்கு சேராரு. சரி, அப்புறம் என்ன சேராரா, மூடர் போல் பின்னை அறிவறியாமையை பேதித்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முக்தி நெறிய அறியாம மூர்க்கரா இருந்த என்னை பக்தி நெறி அறிவித்து அதான் உபதேசம் தந்த பின்பு தானாக செய்கின்றார். அப்ப அறிவு அறியாமை இந்த ரெண்டையும் என்கிட்ட வந்து பிரிச்சுட்டாரு இறைவன். ஆன்மாவாகிய தன்னை உணர பரசிவமாக்கி அச்சிவத்தின் இடமாக என்னை அறியும்படி விளக்குறாரு. அப்படி விளக்கி எனக்குள்ளேயே அவர் எங்கேயோ இருந்தெல்லாம் இல்ல, எனக்குள்ள எழுந்தருளிருந்து எனக்கு இவற்றை எல்லாம் விளக்கினார். முதல்ல என்னை உணர வைத்தார், ஆன்மாவாகிய என்னை உணர வைத்தார். அதன் பின்பாக அந்த சிவமான் தன்மை பெற்ற அந்த சிவத்தோடு இருக்கக்கூடிய என்னை எனக்கு மீண்டும் அழகாக விளக்கி எங்க இருந்தார், எனக்குள்ள எழுந்தருளி இருந்தார். சரி, அப்ப இதுல குருநாதன் சிவகுருநாதன் வந்து பெத்த நிலையில இந்த ஆன்மா பிறவிக்கு வராத நிலையில மூடமாக கிடந்த நிலையில அதுக்கு அந்த எனக்கு உபதேசத்தை தந்து தெளிவித்து, அதான் பக்தி நெறி அறிவித்து இல்லையா, அத உபதேசம் செய்து எனக்கு தெளிவை தந்து அடுத்து தானேயாக செய்து என்னோட அறிவு அறியாமை ரெண்டையுமே போக்கி என்னை சிவமாம் தன்மை பெற செய்து என்னையும் தன்னையும் அறிய வைத்தார் இறைவன் என்று மிக அழகாக சொல்கிறார். அந்த குருநாதர் வந்து நமக்கு சிவம்தான். அப்ப பெத்த நிலையில ஆன்மா எப்படி இருந்ததுன்னா, மலமாயை கன்மங்களால அது அறிவு மறைந்து கிடக்கக்கூடிய மூடர்களைப் போல, முக்தி நிலைக்கு வாயிலாக உபதேசத்தை பெற்ற பின்பும் ஆன்ம அறிவையும் அதனால் அறியப்படக்கூடிய அறியாமையையும் போக்கி தன்னோடு அடங்கி கிடக்கக்கூடிய ஒரு அனுபவ நிலையை தந்தார் என்று சொல்கிறார். முன்னை அறிவு அறியாத மூடர் போல் பின்னை அறியாமையை பேதித்தான் நந்தி அப்படின்னு சொல்றாரு. பெத்த நிலை அதுல வந்து அந்த மூட நிலை அந்த அறிவால அறியாமை காரணமா விளங்குச்சு விளைஞ்சுது. முக்தி நிலையில மூடம் எப்படி வருது, பெத்த நிலையில மூடம் வந்து அறிவால் அறியாமை காரணமா வந்தது, முக்தி நிலையில மூடம் வந்து அறிவும் அறியாமையும் அகன்றதால அந்த அனுபவ நிலையால விளைந்த மூடம். மேலும் ஞானம்ங்கிறது வந்தாச்சாலே அஞ்ஞானம் அகற்றப்படும் அகன்று விடும். அதையும் அழகா நமக்கு சொல்லி பாசத்தோடு கூடி பாசமா தன்னையும் தடையும் அறியாம கடந்ததான்மாதான் பெத்த நிலை. அப்புறம் உபதேசத்தாலும் திருவருளாலும் உய்வித்து பரஞானத்தை பொருந்த செய்கின்றார். அதன் பின்பு ஆன்மா தன்னை உணரும், தலைவனையும் உணரும், தனக்கும் தலைவனுக்கும் தடைகளா என்னெல்லாம் இருக்குங்கிறதையும் உணரும். தன்னை அறிய பரனாக்கி தற்சிவத்து என்னை அறிவித்து இருந்தவன் நந்தி அப்படின்னு சொல்றார். பரனாக்கினா என்னது, பாசஞானத்துல நீக்கி பரஞானம் உடையவனாக மாற்றி. சரியா, சிவஞான போதத்திலும் தன்னை அறிவித்து தான் தானாக செய்தானே என்று அப்படின்னு வருது. அதுக்கு நம்ம சிவஞான சுவாமிகள் வந்து தன் உண்மை அறிய மாட்டாது குருடாய் கிடந்த உயிருக்கு, தான் வந்து ஒரு சித்து பொருள்னே தெரியாத அளவுக்கு குருடா கிடந்தது, அப்படிப்பட்ட உயிருக்கு பலவாற்றாலும் அதனை தெரித்து உணர்த்தி எத்தனையும் எளிய அந்த உயிரை எத்தனையும் அறியவனாகிய அந்த அரியதானாம் வண்ணம் செய்து அளித்தான் அப்படின்னு அதுக்கு உரை செய்திருக்காங்க சிவஞான சுவாமி. அந்த கருத்தையும் இங்க நம்ம பொருத்தி பார்த்து கொள்ளலாம். அப்ப முன்னை பின்னை அப்படிங்கிற சொற்கள் வந்து உபதேசம் பெறுவதற்கு முன்னும் பின்னும் என்று பொருள் தருகிறது. அப்போ நேயமாகிய சிவத்தையும் ஞாதுருவாகிய தன்னையும் அறிய உதவியது சிவமே என்று மிக அழகாக இந்த ஏன்னா அவரை உணர்த்தலைன்னா ஆன்மா உணராது. உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் கெடுவேன் இருக்கு இல்லையா, அது மாதிரி காணாத கண்ணுடன் கேளாத கேள்வியும் கோணாத போகமும் கூடாத கூட்டமும் நாணாத நாணமும் நாதாந்த போதமும் காணா என வந்து காட்டினன் நந்தியே அப்படின்னு சொல்றார். நமக்கு காட்டாதனவெல்லாம் காட்டி கேளாதனவெல்லாம் கேட்பித்து மீட்டேயும் என்னை பிறவாமல் காத்தாட்கொண்டான் சொன்ன மாதிரி, சதகத்துல சொன்னது மாதிரி, உலக பொருட்களை அறியாத கண்ணு, கேட்காத காது, மாறுபடாத போகம், அதையெல்லாம் நமக்கு வேணும், அதுதான் சொல்றார். அப்போ தத்தம் புலன்களை பற்றாமல் தனித்து நிற்கக்கூடிய பொறிகளையும் நிலைத்த போகத்தையும் பற்றையும் சிவமே ஆன அறிவையும் குருநாதன் எனக்கு காட்டின. இப்படிலாம் ஒன்னு இருக்குன்னே நமக்கு தெரியாது. விழித்த கண் குருடராய் வீரரும் பலரால்னு சேக்கிடார் பெருமான் பெரிய புராணத்துல இதைத்தான் சொல்லுவார். அதாவது காணாத கண்ண தத்தம் பொருட்களை சென்று பற்றாத கண்கள், கேட்காத காது இல்லையா, இதையெல்லாம் செய்தெல்லாம் சிந்திக்கணும். இந்த உயிர் வந்து பொறிகளை மனம் வாயிலாக அறிவுருவாகிய சிவத்தை பற்றி நிற்க செய்கிறது. பொறிகள் இருந்தும் புலன்களை பற்றாவாயின இல்லையா, அப்படி செஞ்சோம் அது பற்றல. இப்ப சுந்தரர் பெருமான் வந்து தில்லைக்கூத்தன் முன்னாடி நிக்கிறாரு. ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரம் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமையாகனு அழகா அதுல சேக்கிழார் பெருமான் எடுத்து உணர்த்திருப்பார். அப்படி இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த பாடல்ல நமக்கு திருமூல தேவநாயனார் உணர்த்துகிறார். சரி, அப்ப குழந்தைகள்னா மாறுபடுதல். இந்த சிவபோகம் வந்து என்னைக்கு மாறாத மறையாத நிலைத்தது, அதனால கோணாத போகம் அப்படின்னு சொல்றார் சிவபோகத்தை. மோனம் கைவந்தார்க்கு முத்தியும் கைகூடும், மோனம் கைவந்தோர்க்கு சித்தியும் முன் நிற்கும், மோனம் கை வந்து ஊமையா மொழி முற்றும் கான், மோனம் கை வந்து ஐங்கருமம் முன்னுமே அப்படின்னு சொல்றார். மோனம் மௌனம், வாய் பேசாம இருக்கிறது, அது கைவந்தவர்களுக்கு வீடு வேறு முதலான எல்லாமே கைகூடும் அப்படின்னு சொல்றார். முதல்ல என்ன சொல்றாரு, முத்தியும் கை கூடாதான் வீடு பேரு. மௌனம் அப்படிங்கறது கை வருது, மௌனம்னா மௌனம் பார்த்துட்டோம், கை வருதல்னா மௌனத்தை பழகணும், பழகி அதுல தேரணும். நான் மௌனமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு மௌனம் மனசு ஒடுங்காம எழுதி காட்டுவேன் வைப்பேன், அப்படி சைக்கனையில பண்ணுவேன் வைப்பேன்னா அதெல்லாம் வந்து மௌனத்திலேயே சேர்க்க முடியாது. அடுத்து முக்தியை தரக்கூடியது, அடுத்து சித்தியும் தரும், அட்டமா சித்திகளையும் தரும் அப்படின்ட்டு. இப்ப முதல்ல முக்தி தரும் சொல்லியாச்சு, எதுக்கு அதுக்கப்புறம் சித்திகளை பத்தி பேசுது அப்படின்னு கேட்கும்போது, அந்த முன் நிற்கும் என்பதற்கு முக்தி எய்துவதற்கு முன் எதிர்பட்டு தோன்றும் அப்படின்னு பொருள், சொற்பொருள் விளைவித்து ஐயத்தை நாம் கலைந்து கொள்ள வேண்டும். அப்ப ஊமையா மொழி முற்றும், சித்தி முன் நிற்கும், முக்தியும் கைகூடும், ஐங்கருமமும் முன்னும் அப்படின்னு முறைப்படுத்தி இயத்தி நம்ம பொருள் கொள்ள வேண்டும். அந்த ஊமை மொழி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசா எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அசபை, அதாவது மூச்சு காற்ற உள்ளுக்கு இழுக்கும் போது சோ அப்படின்னு இழுத்து, அதை கும்பிக்கும் போது ஹம் அப்படின்னு செய்யக்கூடிய தியானம். இது வந்து அவன் நான் அப்படிங்கிற எண்ணத்தை பதிவித்து ஜீவனை சிவமாக்குது. திருமால் இந்த பாவனையாலதான் தியாகராஜ பெருமான சித்தத்துல வைத்து ஆட்டினார். அதனாலதான் தியாகராஜ பெருமான் வந்து அஜபா நடேச பெருமான் ஆனார் அப்படிங்கிறது வரலாறு. அப்ப திருப்புடி ஞானமற்று அதுவே தானாய் இருக்கக்கூடிய மோனம் கை வருவதால் என்ன பலன் என்று நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டினார். மௌனத்தை பழகி தேர்ந்தவர்களுக்கு வீடு வேறு கிடைக்கும், என் வகை சித்திகளும் தாமே வலிய வந்து ஏவல் கேட்டு முன்னாடி நிற்கும், சிவோகம் பாவனை ஆகிய அசபை வந்து முற்று பெறும், பஞ்ச கிருத்தியங்களும் செய்தல் கூடும் தானா செய்ய முடியாது, இறைவன் உணர்த்தி அந்த அதிகாரத்தை கொடுத்தால் அதற்கு அந்த அதிகாரத்துல இருந்து செய்யலாம் அப்படின்ட்டு. அதன் பின்பாக முத்திரை மூன்றின் முடிந்தது மூன்றின் பால் வைத்த கலை கால் நான் மடங்கான் மாற்றி உயிர்ந்த உய்தவத்தானந்தத்து ஒன்குரு பாதத்தே பெத்தம் அறுத்தோர் பிறந்திரவாறு அப்படின்னு சொல்றார். முத்திரை மூன்று, திரிபுடி முத்திரை, அதைத்தான் அவர் முத்திரை மூன்றுன்னு தமிழ்ல சொல்லியிருக்கார். அதுக்கு வேற வேற உரைகள்லாம் சொல்லியிருக்காங்க. சாம்பவிதிஷை, அந்த சாம்பவிதிஷையில சொல்லக்கூடிய முத்திரை, அப்புறம் கிரியையில சொல்லக்கூடிய பூஜையில சொல்லக்கூடிய, அதுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. இது திரிபுடி முத்திரையை மட்டும் உணர்த்துகிறது. சரி, முடிந்தது மூன்றின் பால், அது உய் தபத்து ஆனந்தத்து ஒன் குரு பாதத்து அப்படின்னு சொல்றார். அப்ப முடிந்ததாகிய மூன்றாவது பொருள் என்னது? நேயம். அந்த நேயத்தில் செலுத்திய தவத்தால விளைந்த பேரானந்தத்தை ஒளிமயமான குருவோட திருவடியில் அப்படி இருக்குது. அந்த குருவோட திருவடி வந்து அந்த நேயத்தில் செலுத்திய தவத்தால் விளைந்த பேரானந்தத்தை உடையது என்று சொல்கிறார். அவர் ஏற்கனவே நேயத்தில் அழுந்தி இருக்கின்றார். அந்த நேயத்தில் அழுந்திய குரு நம்மை நேயத்தில் அழுத்தினார். அதனால அவருடைய திருவடியில் ஒன்றியவர்களுக்கு பிறப்பு இல்லை இறப்பும் இல்லை என்று மிக அழகாக எடுத்து நமக்கு உணர்த்துகின்றார். கலை கால், ஆமா, அதாவது அந்த காற்ற வந்து என்ன செய்யணும் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே இதெல்லாம் சிந்திச்சிட்டோம். அந்த பூரகம் கும்பகம் அதெல்லாம் எடுத்து மீண்டும் இந்த பாடல்ல நம்ம பொருத்தி பார்த்துக்கிடணும். 568 பாட்டும் 573 பாட்டு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஏறுதல் பூரகம்ங்கிற பாட்டும் வாமத்தில் ஈரட்டுங்கிற பாட்டு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பொருள் சிந்திச்சிட்டோம். அதை நம்ம இந்த பக்கம் பொருத்தி பார்த்து கொள்ளலாம். அப்போ தனு கரண புவன போகங்களில் வைத்த பற்றுள்ளம் நீங்க மலமாயா தன்மங்கள் நீங்கும், அதனால பெத்தம் அறுத்தோர் அப்படின்னு சொல்றார். சரி, ஆகாமிய சஞ்சித தன்மங்களால் பிறவி வருது. செய்யும் போது ஆகாமியமா இருந்து அப்புறம் சஞ்சிதமாகி அப்புறம் பிராரத்தத்தை அனுபவிக்க பிறவி எடுப்போம். ஆனா நேயத்துல அழுந்தினவங்களுக்கு ஆகாய சஞ்சித கன்மங்கள் வந்து அரும். அங்கனம் அது அறுதலால் பிறவியும் அதன் பின் பிறவியே இல்லைங்கும் போது அதற்கு பின்னால இறப்பும் இருக்காது. பிறவியும் இரவியும் இல்லையாம் அப்படிங்கறது உணர்த்தப்படுகிறது. அப்போ நேயத்து கும்பகத்தில் அழுந்தி பெத்தம் மறுத்தோர் பிறக்கவும் மாட்டாங்க, அதனால இறக்கவும் மாட்டாங்க, பேரின்பத்தை அடைவார்கள் என்று மிக அழகாக நமக்கு இதிலே அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். ஆக ஒரு உன்னதமான நிலையிலே நமக்கு அருமையான தலைப்பிலே அந்த ஞாதுரு ஞானம் ஞேயம் என்பதையெல்லாம் பற்றி மிக அழகாக அவர் உணர்த்திய சில விஷயங்களை இப்போது நாம் சிந்தித்தோம். அதுல அதோட சிறப்பு ஞாதுருவின் சிறப்பு இலக்கணத்தை நமக்கு அடுத்த பாடல்ல சொல்றாரு. மேலே சொரூபங்கள் மூன்று மிகு சக்தி பாலித்த முத்திரை மற்றும் பரஞானி ஆலித்த நட்டமே ஞேயம் புகுந்து அற்ற மூல சொரூபன் மொழி ஞாதுருவனே அப்படின்னு சொல்றார். இந்த காண்பான் காட்சி அப்புறம் பொருள் இந்த மூன்றையும் விளங்கி தோன்றும் திருவருள் சக்தி உதவிய முத்திரை, அதனால உறுதியாக பற்றி கொண்ட சிவஞானி நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நடனத்தின் வாயிலாக காட்சி பொருளை அடைந்து என்ன நீங்கிறது மூல மலத்தை நீங்கி இயல்பா இருக்கிறான் அவன்தான் ஞாதுரு என்று மிக அழகாக சொல்லுகிறான். முப்பொருளையும் திருவருள் சக்தி உதவிய நெறியில பற்றி பரஞானி வந்து மூலமலம் அற்றவனாக ஆணவ மலத்திலிருந்து நீங்கியவனாக நேயத்து அழுந்துவான் அவன்தான் ஞாதுரு என்று மிக அழகாக சொல்லுகிறார். அப்ப பாச பசுஞானங்களை அறிய விடாம அந்த காண்பான் அறிவில சக்தி வந்து அறிவு கருவாய் கலந்து இருந்து அத இந்த பாச பசுஞானங்களை அறிய விடாமல் செய்து காணப்படும் பொருளாகிய சிவத்தையே காட்டுகின்ற உபகாரத்தால் நமக்கு அந்த விளைந்த அடையாளங்களைத்தான் முத்திரைகள் என்று சொல்லுகின்றார். அது பதியை தவிர வேறு ஒன்றையும் அறியாமல் இருக்கக்கூடியது. இங்கனம் ஞாதுருவோட சிறப்பு இயல்பையும் நமக்கு அவர் தெளிவாக எடுத்துரைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து ஓதும் அஞ்செழுத்து வாழி ஓங்கு கூடல் வாழி என் நாதன் நீதி அங்கையற்கண் அங்கை பங்கன் நன் மலர்பாத பங்கயங்கள் வாழி பரவு நூற் புராண நாமாது பூதி வைதீகம் வழங்கு சைவம் வாழியே என்று வாழ்த்து பாடலையும் கூறி இதுகாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு நாள்தோறும் சைவத்தை பரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து இதனை ஆவலோடு நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.